இப்போது நான் என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்திதேவர், நற்றால் காசி நந்திதேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காரர் சமாதியைச் சேர்ந்தனரம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய நற்சிந்தனையாக பாபாஜியின் தெய்வீய குரலில் இருந்து சில விடயங்களை எடுத்து உங்களுடன் பகிர்வோம் என்று நினைக்கின்றேன். பாபாஜியின் தெய்வீய குரலில் ஆறாவது அத்தியாயத்திலிருந்து சில கருத்துக்களை எடுத்து எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு பார்ப்போம். ஆன்மீக வாழ்க்கை பற்றி பல அருளாளர்கள், ஞானிகள், தத்துவ அறிஞர்கள் தங்களுடைய தகவல்களை வெளியிட்டிருப்பதாக பாபாஜி தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கின்றார். அதில் ஒரு ஞானியாக இருந்தவர் ரமண மகரிஷி. ரமண மகரிஷியை பற்றி அவர் சிறிய விடயங்கள் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார் தன்னுடைய எழுத்தாளர்கள் மூலம். ஆத்ம விசாரமே அவர் பெரிதும் வலியுறுத்துவது ரமண மகரிஷி. நாம் தூள உடம்பா, பொறிகளா, மனமா அல்லது இவற்றிலிருந்து வேறான நித்திய வஸ்துவா என்ற கேள்வியை ரமண மகரிஷி எப்போதும் கேட்டுக்கொள்ளுவார். நாம் அணியும் உடை அதுமன்று, எதுமன்று அது நமது இயல்பு சச்சிதானந்தமே என்கின்றார் ரமணர். அதனை அறிந்தால் மரணத்தை கடக்கின்றோம். அப்போது மரண பயம் இல்லை. மரண பயத்திலிருந்து விடுதலையே தன்னை உணர்தலின் முதல் பயன். உண்மையான மனிதனுக்கு மரணமில்லை என்பதை ரமண மகரிஷி வலியுறுத்துகின்றார். மனிதன் பிறப்பதுமில்லை, மரணிப்பதுமில்லை. வளர்ந்து தேய்வது தூள உடல். நாம் இந்த உடம்பே என்று தவறாக எண்ணுகின்றோம் என்று சொல்லுகின்றார். இது ரமண மகரிஷியின் கருத்து. அதே போல்தான் கிரியா யோகத்திலும் அதே கருத்தைத்தான் பாபாஜியும் வலியுறுத்துகின்றார். அது மாத்திரமல்ல, அவர் அதை வென்றும் காட்டியிருக்கின்றார். கிரியா யோகா பயிற்சி மூலம் மரணமில்லா பெருவாழ்வு, அதாவது அவர் தன்னுடைய ஆன்மாக்கு பாபாஜி சத்குரு பாபாஜி அவர்கள் அதற்கு இறப்பில்லை என்பதை தன்னுடைய பயிற்சி மூலம் எங்களுக்கு காட்டியிருக்கின்றார், உலக மக்களுக்கு காட்டியிருக்கின்றார். அவருடைய ஆன்மா எப்பவும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது இறப்பில்லாமல். அவருடைய உடல் தான் அழிந்தது அந்த நேரம். ஆனால் அந்த உடலை கூட அவர் தன்னுடைய பயிற்சியால் வென்று எந்த நேரத்திலேயும் அந்த உடலுக்கு கூட அவர் வரக்கூடிய நிலையான சொரூப சமாதியை அடைந்திருக்கின்றார் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள். ரமணர் மேலும் கூறுகின்றார், நாம் உடம்பு அல்லர், ஐம்புலன் அல்லர், மனம் அல்லர் என்று ஒவ்வொருவரும் விசாரித்து அறிய வேண்டும் என்கின்றார் ரமணர். இது மிகவும் முக்கியமானது. எங்களுடைய கிரியா யோகத்திலும் இதே தத்துவத்தை தான் நாங்கள் செயல்படுத்துகின்றோம். அதனால் தான் ஐந்து உடல்களுக்கான பயிற்சியை நாங்கள் செய்து வருகின்றோம். அந்த பயிற்சியிலிருந்து நாங்கள் இவற்றை உணர்வு பூர்வமாக அறிகின்றோம். உடல் என்பது நாம் சிறிது காலம் அணியும் ஆடை. உடலை விட உயர்ந்த ஒரு பொருள் நாம். மனிதனது இயல்பே ஆன்மீகம்தான். அவன் உடல் மரணத்தோடு இறப்பதில்லை என்று ரமண மகரிஷி வாக்கிற்கு மேலும் விளக்கம் தேவையில்லை என்று பாபாஜி கூறுகின்றார். ரமணர் இப்போது இருக்கின்றாரா என்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது. அவரை இப்போது அணுக முடியுமா, அல்லது இப்போது மறைந்து விட்டாரா? இது பற்றி அவரிடம் கேட்டபோது, ரமணர், நான் எங்கும் போகவில்லை, எங்கே செல்ல முடியும் என்றார். உடம்பில் இருந்தபோதும் சரி, அல்லது உடலுக்கு வெளியில் இருக்கும் போதும் சரி, அவர் இங்கே இங்கிருக்கின்றார், மக்களை வழி நடத்தி கண்காணிக்கின்றார். அவரிடத்தில் குறை என்பதே இல்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரோடு உரையாடி இதயங்களை அவருக்கு திறந்து வைக்க வேண்டும். அவரது சந்நிதி நம்மை ஆச்சரியப்படுத்தும். இங்கேயே இப்பொழுதே ஆன்மீக பதிப்புகளால் எம்மை அவர் திருப்திப்படுத்துகின்றார். இந்த இடம் திருவண்ணாமலை. ரமண மகரிஷி சொன்ன மார்க்கத்தை கொள்கை அளவில் தெரிந்து கொண்டால் கூட பயம் நீங்கி தன்னிறைவு ஏற்படும். நமக்கு முக்தி கொடுக்க அவர் எந்த ஒளி உதவியையும் தேடுவதில்லை. நரகம் சொர்க்கம் பற்றிய கவலைகள் இனி நமக்கு இல்லை. ஆழ்ந்த தியானத்தில் ஆத்மாவில் நிரந்தரமாக வசிக்க வேண்டும். எதிர்காலம் பற்றிய கவலை இனி வேண்டாம். நம் பாதையில் நாமே செல்ல வேண்டும். நமக்காக வேறொருவர் இதனை செய்ய முடியாது. தன்னிறைவு, தன்னை மதித்தல், தற்சார்பு ஆகியவற்றை ரமணர் உலகுக்கு உறுதிப்படுத்தினார். எளிய, இனிய, நிறைவான மொழியில் இவற்றை வெளிப்படுத்தினார். இது ரமண மகரிஷியை பற்றி பாபாஜியின் புத்தகத்தில் கொடுத்திருக்கும் தகவல், அவர் இந்த புத்தக ஆசிரியர்கள் மூலம். ஆகவே ரமண மகரிஷியின் கருத்து முழுக்க முழுக்க எங்களுடைய கிரியா யோகத்தில் இருக்கும் கருத்திற்கு இசைவாக அமைந்திருக்கின்றது. அதாவது, நாங்கள் எங்களுடைய உடம்பல்ல, நாங்கள் எங்களுடைய உயிர் ஆன்மா என்பது உடல் அல்ல என்பதை ரமண மகரிஷி தன்னுடைய ஆத்ம விசாரம் மூலமாக அதை உணர்வு நிலைக்கு மக்களுக்கு தன்னுடைய காலத்தில் அதை கொண்டு வந்தார் என்பதுதான் இந்த செய்தி. அதைத் தொடர்ந்து பாபாஜியின் புத்தகத்தில் சில விடயங்களை மேலும் ஆராய்வோம். அது என்னவென்றால், பாபாஜியிடம் முழுமையாக சரணடையுங்கள். அவர் அருளால் ஆழ்ந்த சமாதி நிலையை அடையுங்கள். அதாவது, பாபாஜியிடம் நீங்கள் முழுமையாக சரணடைய வேண்டும். சரணடைந்தால் உங்களுடைய சாதனை பாதை அது நன்றாக அமைத்து கொடுக்கும் என்பது சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக, சமாதி என்பது செயலற்ற தூக்கம் என்றும் அது ஒரு வளமான வரம் என்றும் சொல்லப்படுகின்றது. அதாவது, சமாதி நிலை என்பது ஒரு செயலற்ற தூக்கமாக நீங்கள் கருத்தில் கொள்ளலாம். அதுதான் சமாதி என்று வரையறுக்கப்படுகின்றது. அடுத்ததாக, இன்னொரு செய்தியையும் பாபாஜி தெரிவிக்கின்றார். அதாவது, உணர்வுகளுக்கு மூன்று நிலைகள் உண்டென்று சொல்லுகின்றார். நவரத்ன ராஜா, நான் மியூட் பண்ணுங்க உங்களோட ஃபோனை. உணர்வுகளுக்கு மூன்று நிலை இருக்கென்று சொல்லப்படுகின்றது. அந்த உணர்வுகளாவன உணர்வு, அடிமன உணர்வு, ஆழ்மன உணர்வு என்று பாபாஜியின் கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆழ்மன உணர்வு என்பது ஏரியின் அடியில் உள்ள சேற்றினை போன்றது என்று விளக்கம் தருகின்றார். நம் மனதில் எழும் எண்ணம் ஏரியின் மேல்நிலையை மட்டுமே தொடுகின்றது. அது நினைவு நிலை என்று சொல்லப்படுகின்றது. எனவேதான் நினைவு மட்டுமே எங்களுக்கு புரிகின்றது, மற்ற இரு நிலைகள் பற்றி தெரிவதில்லை என்று இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. தொடர்ந்த தியானத்தால் மற்ற இரு நிலைகளை நாங்கள் அறிய முடியும். அது கனவும் தூக்கமும். உணர்வு நிலைக்கு நினைவு கொண்டு வரலாம். மனம் முழுதையும் அப்போது உணர முடியும். எங்களுடைய கிரியா யோகத்தில் நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் இந்த தத்துவங்களை பார்த்திருக்கின்றோம். எங்களுடைய மன உணர்வுக்கு மூன்று நிலைகள் இருக்கின்றன. அது நினைவு, ஆழ்ந்த உறக்கம். நினைவை நாங்கள் எப்போதும் நாங்கள் எங்களுடைய உணர்வு நிலையில் பார்க்கலாம். கனவையும் ஆழ்ந்த தூக்கத்தையும் நாங்கள் பார்ப்பதற்கு நாங்கள் உள்நிலைக்கு செல்ல வேண்டும். அதாவது, நித்திரைக்கு செல்லும் போது பார்க்கலாம். அதற்கு மேலாக ஆழ்ந்த உணர்வை பார்க்க வேண்டும் என்றால் தியானத்தில் உள்நோக்கி போக வேண்டும் என்பது இங்கு சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக சொல்லப்படுகின்றது ஆத்ம ஒளியில் சலனம் பயிலப்பட்டால் தியான் மனத்தை நான் பிரம்மம் என்ற எண்ணத்தால் ஆன்ம உணர்வில் செலுத்தினால் மனம் முழுவதும் ஒளி பெறும் என்று ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது. அதாவது ஆத்ம ஒளியில் மனம் பயிலப்பட்டால் மனத்தை நான் பிரம்மம் ஒரே எண்ணத்தால் ஆத்ம உணர்வில் செலுத்தினால் மனம் முழுவதும் நிலை பெறும் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது நாங்கள் ஆன்மாவாகிய நாங்கள் தான் பிரம்மம் என்ற ஒரு நிலையை நாங்கள் உணர்வோமாக இருந்தால் எங்களுடைய மனதை நாங்கள் அதற்குள் கட்டுப்படுத்தலாம். அதாவது நாங்கள் ஆன்மா தான், நாங்கள் எங்களுடைய உயிர் ஆன்மா தான் பிரம்மம் என்ற உணர்வு நிலைக்கு எங்களை தியானத்தால் கொண்டு வர வேண்டும். அதைவிட வேறும் சில தகவல்கள் தருகின்றார் இங்கு. அதாவது ஆழ்ந்த உறக்கத்தில் விழித்திருக்கலாம், விழித்திருக்கும் போது தூங்கலாம். இதை அவர் என்னத்திற்கு சொல்லுகின்றார் என்றால் ஞானியர்களின் நிலையை சொல்லுவதற்கு. எது எல்லோருக்கும் இரவோ அப்போது ஞானி விழித்திருக்கின்றான். உலகம் விழித்திருக்கும் போது அது ஞானிக்கு இரவு என்று கீதையின் கருத்தை அவர் சொல்லுகின்றார். எங்களுக்கு எப்போது இரவோ அது ஞானிக்கு பகல் என்றும், ஞானிக்கு எப்போது இரவோ அது எங்களுக்கு பகல் என்றும் சொல்லப்படுகின்றது கீதையில். அடுத்ததாக இன்னொரு கருத்தையும் சொல்லுகின்றார். குணம் நீங்கும் போது ஆத்மா வெளிப்படும். இது முழுமை பெற்றவரின் அனுபவம். இந்த நிலையே சமாதி எனப்படும். குணம் அறியாத நிலை சமாதிக்கும் தூக்கத்திற்கும் பொது. ஆனால் முந்தையது இருளில் மூழ்கி கிடக்கின்றது. ஆனால் சமாதியில் இது இல்லை. இதுவே இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு. உங்களுடைய சாதாரண தூக்கத்திற்கும் சமாதிக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை இங்கு பாபாஜி சொல்லுகின்றார் என்னவாக இருக்கும் என்று. அடுத்தது இன்னொரு கருத்தையும் கூறுகின்றார். இது ஆதிசங்கரருடைய கருத்து. கண்ணிருந்தும் அவன் பார்ப்பதில்லை, காதிருந்தும் கேட்பதில்லை, வாயிருந்தும் பேசுவதில்லை, மனமிருந்தும் நினைப்பதில்லை, மூச்சிருந்தும் முகர்வதில்லை. இதை ஆதிசங்கரின் கூற்றாக பதியப்பட்டிருக்கின்றது. அதனுடைய கருத்து என்னவென்றால் எங்களுடைய மனதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எங்களை அந்த கட்டுப்பாடற்ற நிலைக்கு கொண்டு செல்வது, இயக்கிச் செல்வது எங்களுடைய ஐந்து பொறிகள். அப்போ இந்த ஐந்து பொறிகளையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கினால்தான் கண், காது, மூக்கு, செவி, நாக்கு, வாய், சுவை. இந்த ஐந்து பொறிகளையும் நாங்கள் அடக்கினால்தான் நாங்கள் எங்களுடைய மனத்தை முழுமையாக அடக்க முடியும். இதை ஒவ்வொன்றாக அடக்கினால்தான் இந்த நிலைக்கு போகலாம். அதை ஆதிசங்கரர் அந்த ஐந்து நிலைகள் ஐந்து பொறிகளின் நிலையையும் அடக்கினால் அது என்னவாகும் இருக்கும் என்பதை அந்த வசனம் மூலமாக சொல்லுகின்றார். கண்ணிருந்தும் பார்ப்பதில்லை, வாயிருந்தும் பேசுவதில்லை, மனமிருந்தும் நினைப்பதில்லை, மூச்சிருந்தும் முகர்வதில்லை, காதிருந்தும் கேட்பதில்லை என்று சொல்லுகின்றதாக இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இன்னும் ஒரு தகவல் தந்திருக்கின்றார். ஆறாவது அத்தியாயத்தில் நனவு, கனவு, தூக்கம் ஆகிய மூன்று நிலைகளும் மாறி மாறி வருகின்றன. இவை மூன்றும் நான் என்பதற்கு உரியவை. எல்லா துயரத்திற்கும் நான் என்பதே காரணம். ஆகவே இந்த மூன்று நிலைகளும், நனவு, கனவு, ஆழ்ந்த தூக்கம், இந்த மூன்று நிலைகளும் எங்களுடைய வாழ்க்கையில் மாறி மாறி வருகின்றது என்பதை நாங்கள் முதலில் பாபாஜியின் கருத்தை பார்த்திருக்கின்றோம். இந்த மூன்று நிலைகளும் தான் எங்களுடைய நான் என்பதற்கு உரிய, நான் என்ற செயலுக்குரிய மூன்று விடயங்களாக எங்களை அதற்கு கொண்டு போய் தள்ளுகின்றது என்பதை இங்கு குறிப்பிடுகின்றார். அதற்கு பிறகு சொல்லுகின்றார், முழுமையாக சத்குருவிடம் சரணடையுங்கள். அவரை சிக்கன பிடித்து கொள்ளுங்கள். அசையாத நம்பிக்கையோடு கல்லை போல் உறுதியாக இருங்கள். சத்குருவின் அன்புமிகு அருளை பெற்று எப்போதும் சுதந்திரமாக இருங்கள். நாம் சுதந்திரமாக இருக்கவே பிறந்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார் அடுத்த பந்தியில். அதாவது நீங்கள் பாபாஜி சத்குருவை நீங்கள் சிக்கன பிடித்து அவரிடம் சரணாகதி அடைந்து உங்களுடைய சாதனை பாதையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று இங்கு குறிப்பு தரப்படுகின்றது. இதுதான் இன்றைக்கு நான் பாபாஜியின் ஆறாவது அத்தியாயத்திலிருந்து சில கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருவோம் என்று கொண்டு வந்த கருத்து. நாங்கள் இந்த கருத்தை இந்த அத்தியாயத்தில் யாரும் பார்க்க விரும்பினால் ஆறாவது அத்தியாயத்தில் நான் சொன்ன கருத்துக்களை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த கருத்துக்களை முன்வைத்து நான் இப்போது உங்களை வினாவிடை பகுதிக்கு அழைத்து செல்லப் போகின்றேன். அந்த வினாவிடை பகுதியில் பாபாஜியுடன் சேர்ந்து நாங்கள் எங்களுடைய வினாக்களுக்கு விடை காணுவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் ஸ்ரீ பவானி நமோ.